நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்றிரவு நடைபெறும் புது வருடத்தையொட்டிய நியூ இயர்ஸ் ஈவ் நிகழ்வின்போது பயங்கரவாத செயற்பாடுகள் அவையும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான முன்னேற்பாடுகளின் ஒரு அங்கமாக அம்மாநில காவல்துறையினர் M4 ரக செமி ஆட்டோமேட்டிக் ஆயுதங்களுடன் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் சிவில் உடை தரித்த காவல்துறையினர் உட்பட மேலதிக காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அதே நேரம் பாதுகாப்பு அரண்களும் தடுப்பு தூண்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சிட்னி ஹாபரில் $7 மில்லியன் செலவில் நடைபெறும் புதுவருட வான வேடிக்கை மற்றும் கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு தயாராகி வரும் நிலையில் சுற்றுலா பயணியான ஜோடி இவ்வருட வான வேடிக்கையை காண்பதற்கு தான் ஆவலாக இருப்பதாக கூறினார்.
Well, me and my friends are travelling around for about 7 months and we planned our trip around seeing the fireworks in Sydney. Like, we googled it, number one place for fireworks on New Year's Eve is Sydney. Melbourne didn't even make the list. And also, if you look around, like, there's loads of people mingling. You got loads of people from different countries. Everyone's in great spirits. It's going to be a great time.
இதேவேளை மெல்பர்னில் நடைபெறும் புது வருட வான வேடிக்கை நிகழ்வு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக இத்துறைசார் நிபுணர் ரஸ்டி ஜான்ஸ்டன் தெரிவித்தார்.
We've got a higher tonnage because we have so many firing sites. Where Sydney is a smallish area, we're the only city in the world that covers 7 square kilometres of area, and we have fireworks going off all the building rooftops and land sites within that 7 square kilometres.
இன்றைய புது வருட நிகழ்வையொட்டி மெல்பர்னின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விக்டோரிய முதல்வர் டேனியல் ஆண்ட்ரூஸ், இன்றிரவு குழப்பம் விளைவிக்க முற்படும் எவரும் அதை செய்வதற்கு முன் மற்றொரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டுமென எச்சரித்தார்.
If you are involved in this sort of behavior, you will feel the full force of the law.
சிட்னி மெல்பர்ன் போலவே பிரிஸ்பர்னிலும் புதுவருட பிறப்பு நிகழ்வுகளையொட்டி நகரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி டோனி ஃபிளமிங் தெரிவித்தார்.
You will see a lot of uniformed police out there. But equally, we've got a covert strategies in place. We include road closures and a range of mitigation strategies that include the barriers. I'm satisfied that the tactics and strategies that we've put in place both as police and with our partners are in line with the threat as we know it to be.
புது வருட பிறப்பு வான வேடிக்கை நிகழ்வுகளின் போது பலர் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் நாய்கள் அச்சமடைந்து ஓடி காணாமல் போவது வழக்கம் என்பதால் அவற்றை கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு தி லாஸ்ட் டாக்ஸ் ஹோமின் பேச்சாளர் டாக்டர் ட்ரிபீனா ஹண்டர் வலியுறுத்தினார்.
So being aware of the fact that fireworks can be really scary for dogs and for cats, and making sure that they're safely looked after somewhere in the home, ideally inside and ideally with a responsible person, adult with them, making sure that they're okay and looking after them.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். புற்றுநோயாளிகள் பயன்படுத்தும் சுமார் $300 மில்லியன் பெறுமதியான மருந்துகள் அரச மானியத்துடனான பார்மசியூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம் PBSக்குள் கொண்டுவரப்படுவதன் மூலம் பல நோயாளிகள் பலன் பெறுவர் என ஆஸ்திரேலிய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. January 1 முதல் சில மருந்து பொருட்கள் PBS பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படும் போது 1000க்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் பலனடைய உள்ளமை வரவேற்கத்தக்க ஒன்று என்றும், இல்லாவிட்டால் அவர்களால் விலை உயர்ந்த சில மருந்துகளை பெற முடியாது போயிருக்கும் எனவும் ஆஸ்திரேலிய மருத்துவ சங்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் டோனி பார்டோனி தெரிவித்தார்.
Yes, we are talking relatively small numbers, but that's significant for the patients involved. Without the PBS subsidizing these medications, they would either have to mortgage their home, access other forms of financial lending, or including accessing their own superannuation account, or simply go without. That's not fair. That's not in anyone's interest.
சுமார் $415 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்களை அரபிய கடலில் பணியில் ஈடுபட்டிருந்த ஆஸ்திரேலிய கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 69 கிலோ எடையுள்ள ஹெரோயின் போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத போதை மருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த வாரம் மெல்பர்ன் பிளிண்டர்ஸ் ஸ்ட்ரீட்டில் காரால் மோதி நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த 83 வயது முதியவர் மரணமடைந்துள்ளார். குறித்த தாக்குதலில் 18 பேர் காயமடைந்திருந்த நிலையில் அன்டோனியஸ் குரோக்ரைஸ் என்ற முதியவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இத்தாக்குதலை நடத்திய ஆப்கான் பின்னணி கொண்ட 32 வயதான நூரி என்ற நபர் மீது 18 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள அதேநேரம் குறித்த நபர் உளவியல் பிரச்சினைகளுக்காக சிகிச்சை பெற்று வந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. ரஷ்யாவுக்கும் டொனால்டு டிரம்பின் அமெரிக்க அதிபர் தேர்தலின் பிரச்சாரத்திற்கும் சந்தேகத்திற்குரிய தொடர்பு குறித்த விசாரணை ஆஸ்திரேலியா பகிர்ந்து கொண்ட ரகசிய தகவலுக்கு பின்னரே தொடங்கியது என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சாண்டர் டவுனருக்கு டொனால்டு டிரம்பின் பிரச்சார ஆலோசகர் ஜோர்ஜ் பெப்படோபோலோஸ் பகிர்ந்து கொண்ட தகவல்களை ஆஸ்திரேலியா எஃபிஐயிடம் தெரிவித்தமையானது இவ்விடயம் குறித்த விசாரணைகளுக்கு உதவியதாக நியூயார்க் டைம்ஸ் நிருபர் மார்க் மெசட்டி தெரிவித்தார்.
So what has been publicly reported and spoken of by senior officials is that in late July of 2016, the FBI opened a counterintelligence investigation, which was basically looking at what is behind this intelligence about contacts between the Trump campaign and Russians. At the same time, this is a month before the election, and there was concern in the FBI about a full-blown investigation coloring the political climate.
விளையாட்டுச் செய்தி. கிரிக்கெட். இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 4வது ஆட்டமான பாக்ஸிங் டே போட்டியை ஆஸ்திரேலிய அணி ட்ரோ சமநிலையில் முடித்துள்ளது. 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் முதல் 3 ஆட்டங்களிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று ஏற்கனவே தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் கடைசி டெஸ்ட் எதிர்வரும் 4ஆம் தேதி சிட்னியில் தொடங்குகிறது. இந்த போட்டி முடிவில் கருத்து வெளியிட்ட இங்கிலாந்து அணித் தலைவர் ஜோ ரூட் சிட்னி போட்டியில் வெல்வதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்தார்.
It's frustrating that it's taken till now to put in a performance like that, but it could have been very easy to come here and being 3-0 down not go out and put in a performance as strong as that. So I'm really proud of the guys for doing that. Unfortunately, we couldn't get across the line today, but we move forward to Sydney with that as our massive goal.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.